ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிக். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம்தானே, யாதனா சரீரம் ஆகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும். சீவன் அல்ல, இப்ப நம்ம தாங்கி இருக்கிறது பூதாதி சரீரம், தூல தூல தேகம். இந்த தேகம் போச்சு அப்படின்னா மீதி நம்மகிட்ட என்ன இருக்கும்? புரியட்ட காயம் மட்டும்தான் இருக்கும். அந்த புரியட்ட காயம் நம்ம எதை சொல்றோம்? முதல் வகுப்புல சிந்தனை, இரண்டாவது வகுப்புல நம்ம சிந்தனை செய்தோம். அன்பர்கள் யாருக்காவது தெரியுமா புரியட்ட காயம்னா என்ன? எந்த கருவிகள்லாம் சேர்ந்ததை நம்ம புரியட்ட காயம்னு சொல்லுவோம். அந்த சூக்கும சரீரத்துல சில முக்கியமான கருவிகள் இருக்கும். ஒரு 5 தன்மாத்திரை, இன்னொரு 3 கருவி சேர்ந்ததுதான் புரியட்ட காயம். அந்த 8 கருவி ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அந்த தன்மாத்திரைகள் ஞானேந்திரியம் இல்ல, தன்மாத்திரைகள், அதாவது பஞ்சபூதத்தோட சூக்ஷ்ம பூதம் சொல்லக்கூடிய ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற 5 தன்மாத்திரையும், சித்தம் நீங்களாக உள்ள மனம் புத்தி ஆங்காரம் என்ற 3 சேர்ந்ததுதான் புரியட்ட காயம். இந்த உடம்பு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மீதி இருக்கிறது புரியட்ட காயம். அந்த புரியட்ட காயத்தோட அடுத்து நம்ம போக வேண்டியது நரகம் அப்படின்னா யாதனா சரீரத்தை கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிடுவார். நரகத்துல துன்பத்தை அனுபவித்து அடுத்து நம்ம மீதி அனுபவிக்க வேண்டிய இன்பம் இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு அனுப்புற. அப்ப பூதாதி சரீரம், அங்க ஒரு பூதாதி சரீரம் சொர்க்கத்துல, அந்த பூதாதி சரீரத்துல எடுத்து சொர்க்க இன்பம், சொர்க்கத்தில் உள்ள வினையெல்லாம் இன்பத்துடைய பயனெல்லாம் அனுபவித்து மறுபடியும் எஞ்சி இருக்கிற வினைக்கு மீண்டும் பிறப்பு வரும். அதான் பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க நரகோடு சொர்க்கம் துய்த்து, இறைவனுடைய ஆணையின்படி சொர்க்க நரகங்களிலே சஞ்சரித்து வினைப்பயனை அனுபவித்து தீதில்லா அணுவாய் யோனி சேர்ந்திடும் சீவன் எல்லாம், மீண்டும் பிறப்புக்கு இந்த உயிர்கள் எல்லாம் வரும். பூலோகம், நரகலோகம், தேவலோகம், இந்த 3 லோகத்துக்குள்ளதான் நம்ம சஞ்சரித்து கொண்டே இருப்போம், வட்டமிட்டு கொண்டே இருப்போம் பல கோடிக்கணக்கான பிறவிகளாக. இந்த தேவலோகத்திலிருந்து நம்ம எதுவும் புதிய வினையை ஈட்ட முடியாது, நரகலோகத்தையும் புதிய வினையை ஈட்ட முடியாது. நல்வினையை மறுபடியும் சிவபுண்ணியத்தை ஈட்டணும்னா அதுக்கு நம்ம எங்க மட்டும்தான் எட்ட முடியும்? பூலோகத்துல மட்டும்தான். அதான் மாணிக்க சுவாமிகள் இப்பூமி சிவனைய கொள்கின்றவாறு இந்த பூலோகத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் போகாம நேரடியாக கைலாயம் செல்ல முடியும். இது ஒன்றுதான் அதுக்கான வழி. அதனால பிறப்பெடுத்தே ஆகணும் முக்தி அடையணும் அப்படின்னா. உடல்விடா யோனி பற்றி உதிப்பினும் முதிக்கும் ஒன்றில் படர்வுறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றால் கடன ரகதினில் விழுந்து அங்கு இடர்வுறும் உருவம் கண்மத்தளவில் எடுக்கும் என்றே. அடுத்து இந்த பிறவிகள் எப்படி வரும் என்பதையும் எடுத்துக்காட்டுறார் சுவாமி. உடல்விடா யோனி பற்றி உதிப்பினா சில உடலை விட்டு இன்னொரு உடலுக்கும் போகும் உயிர், அடுத்து ஒரு பிறப்பு எடுக்கும், சொர்க்க நரகத்தை அனுபவித்து பலனை அனுபவித்து விட்டு மீண்டும் ஒரு பிறப்பு உடனே எடுக்கும். சில நேரங்களிலே ஒன்றில் படர்வுறாத உரும்பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம். பாடானம்னா கல்லு, கல்லு மாதிரி கிடக்கும். அதாவது தூல தேகம் எடுக்காம புரியட்ட காயத்தோட அப்படியே கூட பல காலங்கள் அந்த உயிர் இருக்கும், பிறப்புக்காக காத்திருக்கும். அது இறைவனுடைய ஆணை, இறைவனுடைய 5 தொழிலினுடைய தொழில். அது எப்ப பிறப்புக்குறணும் அப்பதான் அது வர முடியும். அதனால பிறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். எல்லாருக்கும் அது பெரிய பேர் இந்த பிறப்பு கிடைத்தது. இப்ப ஒரு ஓமையா சொன்னோம் அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிடுறார், அவரை வந்து யமதூதர்கள்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சு போகும்போது பக்கத்துல இன்னொருத்தரோட உயிர் பிரியுது, அவரை கைலை தூதர்கள்லாம் வந்து அழைத்துட்டு போறாங்க. அப்ப இவரை யமதூதர்கள் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, அவரை கைலை தூதர்கள் புஷ்ப விமானத்துல கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அந்த யமதூதர்கள்ட்ட கேட்குற, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவரை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவரை எல்லாரும் அழைச்சிட்டு போகிறாங்களே எங்கேயோ மரியாதையோடு, என்னை ஏன் இப்படி துன்பப்படுத்துறீங்கன்னா. அப்போ அவங்க என்ன பதில், என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அவரை வந்து சிவனடியாருங்க, அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க பக்கத்துக்கு நாம் போகவே மாட்டோம். மார்க்கண்டேயர் மேல் பாசம் வீசி எங்கள் தலைவர் யம தர்மராஜா உயிரை இழந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தான் மறுபடியும் அவருக்கு யம தர்ம பதவி கிடைத்தது. இனிமேல் சிவருமானுடைய அடியார்களை நெருங்க மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்கிறார் சுவாமிகிட்ட. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவர் மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்து அந்த பதவியும் கொடுத்தார். அவங்கெல்லாம் திருப்புரைகள் ஓதி சிவாலய தரிசனம் செய்து சிவ தர்மங்கள் செய்ததுனால அவங்க போற உலகம் கைலாயம். நீங்க செஞ்சது பாவம், அதனால நீங்க எங்கிட்ட வரோம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் போய் இந்த பதியத்தெல்லாம் பாடிட்டு வந்துடுறேன்னு சொன்னா கிடைக்குமா? இந்த நேரம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. காலம் வந்து பொன் போன்றது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாமி நம்ம கணக்கில் இன்னைக்கு வாழ்ந்துட்டோம், இந்த நாள் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா சுவாமி வந்து நமக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 24 ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அது அடுத்த இந்த இரவு முடிஞ்சிருச்சுன்னா அந்த பணம் போயிடும். அடுத்து மறுநாள் ஒரு 24 மணி நேரம் சுவாமி போடுவார் நம்ம அக்கௌண்ட்டில். அந்த 24 மணி நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய பிறவிலேருந்து விடுபடுறதுக்கு பயன்படுத்துகிறோங்க நம்ம யோசிப்போம். அப்போத்தான் இந்த பிறவிங்கிற இந்த நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும். இந்த 24 மணி நேரத்தை நம்ம பயன்படுத்த முடியும், நம்ம சேமிச்சு வைக்க முடியாது. அது பயன்படுத்தலாம், அது அப்படியே போயிடும், அந்த காலம் போயிடும். இந்த காலம் ரொம்ப முக்கியம். சைவ சமயத்துக்கு வருவதே பல ஆண்டுகள் கழித்து இப்போ 40-50 வயசுல தான் சைவ சமயத்துக்கு வர்றோம் அப்படின்னா மீதம் நமக்கு இருக்கிறது ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ யாரு தெரியும். இப்போ அந்த காலங்கள் ரொம்ப குறுகிய காலம் தான் நமக்கு இருக்கு. அப்போ ரொம்ப அதிகமாக நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். காலம் ரொம்ப குறைவானது. திருமுறை பாராயணம், திருவாசகம் முற்றுவதல், இந்த மாதிரி ஞான கல்வி பயில்றது, சிவாலய தரிசனங்கள், பஞ்சாட்சர ஜபம், சிவ தர்மம், இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் ரொம்ப குறைவு. அதனால அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த நேரம் திரும்ப வராது, நினைத்தாலும் தலையில் நின்னாலும் அந்த நேரம் வராது. இந்த வகுப்பு, இந்த நேரம் நம்ம எல்லோரும் தலையில் நின்று தவம் செய்தாலும் மீண்டும் இந்த வாய்ப்பு வராது, அமையாது. இன்றைய நாள் இந்த வழிபாடு இதோடு முடியுது. இன்னைக்கு வந்தவங்க பேர் பெற்றான். அதனால அந்த நேரம் போனால் கிடைக்கணும். அந்த நேரத்து காலத்தை உணர்ந்து அடியார் பெருமக்கள் நம்ம எல்லாருமே பக்தி செய்தோமையானால் நம்ம நல்ல நிலையை அடைவோம். அதனால இந்த காடானம் சொல்ல வந்த இடத்துல வந்தது. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக அந்த உயிர் தீவினை செய்ததே ஆனால் சுவாமி அடுத்த பிறப்பு இந்த உயிருக்கு கொடுக்கறதுக்கே தாமதம் பண்ணிடுவார். அது கல்லா கடக்காதான். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்னு மணிக்கிற சுவாமி சொல்லுவார் இல்லையா. அந்த கல் அப்படின்னா இந்த பாடான நிலை. உடம்பு வந்துருச்சு, ஆனா அறிவிச்சு செயல்படல, அடுத்து ஒரு பிறப்பு எடுக்காம அப்படியே இருக்கிறது, அடுத்த பிறப்புக்காக காத்திருக்கிறது. இப்போ அடுத்து ஒரு பிறப்பு வேணும்னா எவ்வளவு நாள் ஆகணும்? 10,000 வருடங்கள் ஆகலாம், 50,000 வருடங்கள் ஆகலாம், இன்னும் பல யுகங்கள் கூட காத்திருக்கலாம். ஏற்கனவே பல 1000 வீடுகள் பிறப்புக்காக காத்துட்டு இருக்கா, அவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சாமி சொல்லுவார். எனவே இந்த பிறவி ஒரு மிக மிகப்பெரிய வரப்பிரசாரம். கடந்ததாம் காலம் சென்றால் கடுநர் கதனில் வீழ்ந்து அங்கு இடர் உறும் உருவம் கண்மத்தளவில் எடுக்கும் என்று. அடுத்து பிறப்பு எடுக்கும்போது அந்த கண்மத்தினுடைய வடிவமாக அந்த உருவம் வந்து நிற்கும். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். அந்த பல்வேறு உடலை விட்டு விட்டு போறதுக்கு ஒரு ஓமையோடு விளக்குறார். பண்ணகம் அண்டசங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர் துண்ணுதோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல உண்ணிய உயிர்கள் தூள உடல் விட்டு வானினூடு மண்ணிடும் நனவு மாறி கனவினை மருகுமாம். பண்ணகம்னா நாகம். ஒரு நாகம் எப்படி தன்னுடைய சட்டையை உரித்து சென்று விடுமோ அதுபோலதான் நாம் இந்த தூள தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுப்போம். ஒரு பறவை தன்னுடைய முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்து பறவையாக வெளியே வந்து விடுவோம், மறுபடியும் இந்த முட்டைக்கு போக. அதுபோல இந்த தூள தேகத்தை விட்டு நம்ம சென்று விடுவோம். பரகாயம் தண்ணில் பாய்வ யோகிகள் திருமூல தேவநாயனார் மூலனுடைய உடலுக்குள்ளே சென்றார். ஒரு கூடு விட்டு கூடுபாய் ஆற்றல் படைத்த அந்த யோகிகள் அவர்கள் எப்படி ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு செல்வார்களோ அதுபோல நாமும் இந்த தூள தேகத்திலிருந்து யாதனா சரீரத்திற்கும் யாதனா சரீரத்திலிருந்து பூதாதி சரீரத்தையும் எடுத்து பல்வேறு உலகங்களே சஞ்சரிப்போம். இந்த பிறப்பு இறப்பெல்லாம் கனவு நனவு போல மாறி மாறி வரும். உறங்குவது போலும் பிறவி உறங்கி விழித்த அளவுக்கும் சாக்காடுன்னு வள்ளுவர் பெருமான் சொல்வார். அற்புதமான, அதாவது நம்ம வந்து தூங்கி எந்திக்கிறது மாதிரி தான் இந்த பிறவி பிறப்பு இறப்பு. காலையில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிறவி எடுத்துருக்குறோம், தூங்கிட்டோம் அப்படின்னா இறப்பு. அதனால படுக்கையிலேருந்து எழுந்த உடனே வேற எந்த பொருளையும் தொடக்கூடாதும்பாங்க அந்த காலங்களில். படுக்கையிலேருந்து எழுந்ததுக்கப்புறம் இந்த படுக்கையை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த படுக்கை இரவு தான் எடுப்பாங்க. தூங்கிட்டோம் அப்படின்னாலே அது எதுக்கு சமம்? சவத்துக்கு சமம். சவத்துக்கு சமம் தான் தூங்கிட்டோம்னா. அதுக்கப்புறம் நீராடாமல் சுத்தம் செய்யாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. பிறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அடியார் பெருமக்கள் இங்கே முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த உடலை விட்டு ஒரு நாள் நம்ம போக போகிறோம். அது உறுதி 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 உறுதி. சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த உடல் சார்ந்து நமக்கு பல உறவுகளை இறைவன் கொடுத்துருக்கிறார். பெற்றோராக இருப்பாங்க, பிள்ளைகளாக இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. சேதன பிரபஞ்சம் அறிவுடைய பொருட்கள் இவெல்லாம். அசேதன பிரபஞ்சம் நம்ம சேர்த்து வைத்த காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸ், நிலபுலன்கள், வீடுகள், இதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த உடம்பை விட்டே நம்ம ஒரு நாள் போக போகிறோங்க முடிவானதுக்கப்புறம், இந்த உடலால் வந்த இந்த அத்தனை சேதன அசேதன சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு நாள் போயே ஆகணும். அதே மாதிரி அந்த பொருட்களும் நம்மளை விட்டு ஒரு நாள் போய்கிட்டு இருக்கோம், எப்பவும் தெரியாது. அதெல்லாம் இந்த பேரு இளவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு இன்னும் ஆறு முன்கருவில் பட்டது. இந்த ஆறு விஷயம் சுவாமி விதித்த அந்த விதியின்படி குறிப்பிட்ட நாட்களில் அந்த பேர் வரும், அந்த பேர் போயிடும். எனவே அன்பர்கள், நம்ம மடல் நினைவில் நிறுத்தி வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த உடலை விட்டு நம்ம ஒரு நாள் விடை பெற்றாகணும். விடை பெறத்தான் போகிறோம். இப்போ 2120 நம்மலாம் இருப்போமா? இங்கே இருக்க யாராவது இருப்பீங்களா? அந்த ஆற்றல் உங்கள் யாருக்காச்சும் இருக்கா? யாருக்கும் கிடையாது. யாரும் இருக்க போகிறதில்லை. எந்தெந்த உலகத்தில் யார் யார் அவரவர் செய்த புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் எந்தெந்த உலகத்தில் நம்ம இருப்போமோ தெரியாது. சுகுருமானத்தான் தெரியும், சுவாமிக்குத்தான் தெரியும். இப்படி இது ஒரு நிலை இல்லாத உலகம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோமே. ஆனால் அப்போ இந்த இந்த உடலேந்து நம்ம இந்த பிறவி ஒரு சிறை, இந்த உடல் ஒரு சிறை, இதுலேருந்து மீண்டும் பிறக்காமல் இருக்க என்ன செய்யணும்? சுவாமியிடம் வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அருளேஸ்வரத்தேவ சுவாமிகள் முந்திய பாடல்களிலே அற்புதமாக அருளிச்சார். அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். சூர்மாவுடைய திருடிக்கு அன்பு செய்தான் மாண்பு அறம். அரண் தன் பாதம் மறந்து செய்ய அறங்களெல்லாம் வீண் செயல். இந்த நாள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கணும். இனிமேல் நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சிவசிந்தனையோடு தான் நம்ம செய்தாங்க. அப்போ தான் அடுத்தது புதிய வினையாக மாறாமல் இருக்கும். அது நல்வினையோ அல்லது இன்பம் வந்தாலும் சரி, நம்ம மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு வினை நிகழ்ந்தாலும் சரி, நம்ம துன்பப்படுற மாதிரி ஒரு வினை நிகழ்ந்தாலும் சரி, அதை சிவபெருமானோட கருணை என்று கருணையோடு ஏற்று அதை ஏற்றுக்கொள்ள நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சுவாமி நமக்கு வந்து இறைவனிடத்து வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம பக்தி, நம்ம என்றைக்குமே உலகத்தார் செய்கிற பக்தி வியாபாரம் கலந்தது. 108 கூட பாலபிஷேகம் பண்ணுற எனக்கு அதை கொடுத்துரு, என் பிள்ளையை காப்பாற்றி என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் மகனுக்கு ஒரு வரணும் மகளுக்கு வரணும், எனக்கு அந்த நிலம் முடிக்கணும், இந்த வீடு வரணும், வாசல் வாங்கணும். இப்படி வியாபார நோக்கத்தோடு தான் எல்லாரோட வழிபாடும் இருக்கும். சைவர்கள், சித்தாந்த சைவர்கள் வந்து நம்ம இப்போ பெறக்கூடிய இந்த அனுபவத்தையெல்லாம் நல்வினை தீவினை பயனாக இருக்கிறது, அது சிவனருள் செய்விக்கிறது என்ற எண்ணத்தோடு இருந்தமையானால் அடுத்து நம்ம பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப தாமதமாக இன்னிலேருந்து ஆரம்பித்தாலே கூட போதும். இந்த அடுத்து பிறப்பாக இருக்க நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தினந்தோறும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அப்படியெல்லாம் இதுக்கு எது துணை செய்யும்? இந்த சாதனங்கள் துணை செய்யும். அடுத்து நம்ம சாதனவியலில் சிந்திக்க இருக்கிறாங்களா? இந்த தீட்சை பெறுவது, சுபூஜை செய்வது, இந்த வழிபாடு செய்வது, இது தினந்தோறும் இந்த வழிபாடு செய்யும்போது சுவாமிக்கு நமக்கு உள்ள அந்த உறவு அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். சிவபெருமானோட நம்ம நெருங்க 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 உலகத்துக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு குறைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சுவாமியோட நம்ம நேர்கோட்டில் போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நமக்கு நம்ம சம்பந்தம், நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி நமக்கு இந்த உடல்லேருந்தும் இந்த பிறவிலேருந்தும் உலகத்துலேருந்தும் விடுதலை கொடுத்து முக்தி கொடுத்துருவார். அதுதான் இந்த சித்தியாருடைய பயன். நம்ம ஏன் சித்தியாரெலாம் படிக்கிறோம் அப்படின்னா, அடுத்து பிறக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் என்றதை நோக்கமாக கொண்டுதான் இந்த ஞான கல்வியில நம்மலாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல், தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் உலம் காட்டி காமியமலமாய் நிற்கும். அதாவது மூணு மலம் ஆணவம் கண்மம் மாயை. அதில் இந்த கண்ம மலத்தை சொல்றார், அந்த கண்ம மலமாகியது நல்வினை தீவினை பயனாக வந்து நிற்கும் ஆன்மாவிடத்து. முன்னமே அது ஆன்மாவிடத்து இருந்தாலும் இப்போ வந்து காமிய மலமாக காரியமாக விளைவாக வந்து அந்த உயிருக்கு நல்வினை தீவினை பயனை கொடுக்கும் என்று கூறுகிறார். இருவினை அனாதி ஆதி ஏற்றலால், இருவினை அனாதி ஆதி ஏற்றலால் நுகர்வால் அந்தம் வரும். மலம் சார்ந்து மாயாவுருவுகள் மருவியார்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுபதாயின்று அறந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். இது அனாதின்னு சொல்லுவாங்க இருந்ததே இந்த இருவினைய. அது ஆதின்னு எப்ப சொல்லுவோம்னா, அதை புதிதாக ஒரு வினையை செய்யும் போது அது ஆதி அப்பதான் தோற்றமடையுது. அந்தம் எப்பருன்னா அந்த வினையை நுகர்ந்து கழிக்கும் போது அந்தம் ஆகிறது. அந்த மலம் சார்ந்திருப்பதுனால மாயாவுருகளை எல்லாம் அந்த உயிர் பெற்று பல வேதத்தில் பல பலவிதமான பிறப்பு இறப்புகளை எடுத்து வருவதனால அருவமாக நின்று அரணுடைய ஆணையின் வண்ணம் அந்த கண்மத்திலே அமர்ந்து இந்த உயிர் பல பிறப்பிறப்புகளை எடுக்கும். இப்போ ஒரு தடை. சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்துக்கு ஈடா அங்கு உரியோனை மாறும் அச்சு மாறாது இங்கு எண்ணின். இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம் அங்குவான் சுரர்களாயோ நரர்களாயோ அருந்துவாரே. இது ஒரு கேள்வி எழுது. இப்ப நம்ம பிறப்பிறப்பு ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறப்புக்கு போகும்போது அச்சு என்றால் இந்த தன்மை, மூலப்பொருள், இந்த உடல் பொருள். இந்த இப்போ மனிதனா பிறந்தவங்க வந்து இப்ப பூலோகத்துல இருக்கோம், இப்ப நம்ம வந்து தேவலோகத்துல இருக்க முடியாது, அதுக்கு வேற உடம்பு வேணும். நரலோகத்துக்கு போகணும், அதுக்கு வேற உடம்பு வேணும். அந்தந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் வேணும். அப்ப அச்சு மாறாது, அப்ப மாறாம இருக்கிறது என்றால் இங்க மானுடா இருக்கிறவங்க அங்கேயும் மானுடா தானே இருக்க வேண்டும், அந்த நிலையில் தானே இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அச்சு மாறாது அப்படி. அதற்கு பதில் சொல்லும் போது, நரர்களாய் துய்பெறெண்ணி நரர்பதி சுரர் உலோகம், சுரர்களாய் துய்பெறெண்ணின் சொன்ன அச்சு அழியுமாகும். சுரர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்ப ஞாலத்து அமரராய் நன்னிடாரே. மானுடராக பிறந்து அவர்கள் நல்வினை தீவினைகளை ஈட்டி அந்த இன்பத்தை நல்வினை பயனை அனுபவிக்கும் போது சொர்க்கத்துக்கு போறாங்க, தீவினை பயனை அனுபவிக்கிறதுக்கு நரகத்துக்கு வராங்க என்று சொல்லி இந்த சுரர்களாய் தீப்பிரன்னின் சொன்ன அச்சு அழியும். அப்படி மானுட பிறவிலேருந்து சொர்க்கலோகத்துக்கு போகும்போது அங்கு அச்சு அழியும்னு சொல்றார் அல்விசுவாச்சாரிய சொல்ற. அச்சு அழியும், அச்சுன்னா இந்த உடல், இது அழியாம இருக்காது, அச்சு அழியும் தன்மை அழியும். அடுத்து நரகத்துக்கு போகும்போது அந்த அச்சு அழிந்து நரகத்துக்குடைய தன்மையுடைய அந்த உடல் வரும். அடுத்த மாவட்டத்துக்கு வரும்போது மாவட்ட பிறப்பதான் வருவாங்களுடைய தேவர்லோகத்திலிருந்து அந்த உடலோடு இவர்கள் இங்கு வர முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது, வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி மற்றோர் செந்து பண்டைய உருவந்தானே வேட்டுவனாய் பிறக்கும், கண்டுகள் யோனியெல்லாம் கண்மத்தால் மாறுமென்றே கொண்டன சமயம் எல்லாம் இச்சொல்லி கொண்டதே. அடுத்த பிறவியே விட்டுருவோம், இந்த பிறவியிலே அச்சு மாறக்கூடிய உயிர்கள் இருக்கிறது. அச்சுனா அவருடைய அந்த ஷேப், அந்த அந்த அதனுடைய தன்மை, இந்த உடலுடைய தன்மை. இப்போ ஒரு வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டிங்க போது இந்த கம்பளி பூச்சி முதலிய பூச்சிகளெல்லாம் முதல்ல புழுவாக இருக்கிறது, அதற்கப்புறம் அது வண்ணத்து பூச்சிகளாக மாறி ஒரு வண்டுகளாகி போகிறது. அப்போ அதனுடைய அச்சு புழுவாக இருந்தனுடைய உடல் முழுமையாக மாறி ஒரு புதிய பரிணாமத்தை அடைகிறது இந்த பிறவியிலே. அதே போல குழவி என்ன செய்யும்னா, ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு வந்து கொட்டி 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 அது குழவியாக்கி விடும், ஒரு புழு குழவியாகிறது. இப்போ இந்த பிறவியிலேயே ஒரு அதனுடைய ஒரு 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 உயிர் ஒரு அச்சினை இழந்து இன்னொரு அச்சினை பெறுகிறது. அப்போ இந்த பிறப்பு முடிஞ்சு அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அந்த அச்சு மாறத்தான் செய்யும் என்று கூறுகிறார். எல்லா சமயங்களும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளது, நீ இதை எப்படி ஏற்காமல் இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றார். அகலிகை கல்லதானாள் அரிபல பிறவியானான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரலா முழுதும் ஆண்டு நிகரிலா அரசனாகும் சிலந்தி நீர் உலகம் போற்ற சகமதில் எளிதானன்றோ மாவலி ஆய்த்துதானே. ஒரு ஒரு பிறப்பிலேருந்து இன்னொரு பிறப்பு போகும்போது அந்த அச்சு மாறாது என்ற அந்த தவறான கொள்கைக்கு விடை தருகிறார். அகலிகை வந்து கல்லா மாறுறாங்க முனிவருடைய சாபத்தால். இந்திரன் வந்து அந்த முனிவரை போன்றே ஒரு சேவலாக வந்து கூணவுன்னு அந்த முனிவர் போயிடுறார். அதுக்கப்புறம் அந்த முனிவர் இடத்துல வந்து அகலியை அவன் அடைந்தது தெரிந்த உடனே முனிவர் வந்து அகலிக்கு சாபம் கொடுத்துடுறார், கல்லா போகணும். அதுக்கப்புறம் ராமபிரானுடைய திருவடி பட்ட உடனே அந்த அகலிகையுடைய சாபம் நீக்கப்படுகிறது. அகலிகையா இருந்தவள் ஒரு மாண்ட பிறப்புல இருந்தவள் கல்லா மாறி இருக்கிறார். அரிபல பிறவியானா, நாராயணர் 10 தவ தசாவதாரம் எடுத்திருக்கிறார். அவருடைய காரணங்களும் பின்னாடி ஒரு முனிவருடைய சாபத்தால் அந்த 10 பிறவியும் வந்தது. அதில் 5 பிறவியில் அறக்கருணையும் இன்னொரு 5 பிறவியில் மறக்கருணையும் சுவாமி அருளி செய்தார். பகலவன் குலத்தில் தோன்றினர். சிலந்தியாக இருந்து சிவபெருமானை திருஆணைக்காவலில் வழிபட்டு சூரிய வம்சத்திலே பிறந்து கோச்சங்கச்சோழ நாயனாக இந்த உலகத்தையெல்லாம் ஆண்டார் அல்லவா. சிலந்தியிலிருந்து மாரட பிறப்பெடுத்தார். அச்சு மாறி இருக்கிறது. சகமதில் எளிதான் என்றோ மாவலி ஆயிடுச்சு. மாவலி சக்கரவர்த்தி திருமறைக்காட்டில் ஒரு நெய் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அது அப்படியே அணைய போது நெய்யை சாப்பிட்டதுக்காக வந்த அந்த எலி அந்த நெருப்பினுடைய சூடு பட்டவனை வேகமாக மூக்க எடுக்குது. அப்போ அந்த நெருப்பு தூண்டப்படுகிறது. தெரியாமல் செஞ்சாலும் புண்ணியம் புண்ணியம் தானே, சிவபுண்ணியம் தானே. எலியா பிறந்த இந்த பிறவியில எலி அடுத்த பிறவியில மாவலி சக்கரவர்த்தியாக வர்றார். அவர்கிட்ட தான் வாமன வடிவத்தில் வந்து இந்த உலகத்தை அளந்தார் வாமனர் அவதாரத்தில் வந்த விஷ்ணு. ஆக செய்தி என்னவென்றால், அந்த அச்சு ஒரு பிறவிலிருந்து இன்னொரு பிறவிக்கு செல்லும்போது மாறத்தான் செய்யும். பல பிறவிகள் உயிரெடுக்கும். இப்போ மானிட பிறப்பிலிருந்து கல்லாக இருக்கிறாங்க, சிலந்திலேருந்து மானிட பிறப்பு வந்திருக்கிறாங்க. மானிட பிறப்பு எடுத்து யானையாக மாறி இருக்கிறாங்க. அதுவும் புராணங்கள்லாம் பல இடங்கள் பல விலங்குகளாகவும் இருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். பல புராண பிரமாணம் நமக்கு இருக்கு. செப்பினாய் மாறு வேறு சிலர் விதியாலே கண்மால் வைப்பெரும் யோனியெல்லாம் மாறி வந்திடா இங்கு என்னின் இப்படி யானும் செய்திக்கு இறைக்கறியாவன் என்றே முற்பட முடிந்தேன். எல்லாம் முதல்வன் தன் விதியே ஆகும். இப்படி இப்ப நீங்க சொன்ன அகலியை கல்லானது அதெல்லாம் ஒரு சாபத்தால் நிகழ்ந்தது, இயல்பா வராது என்று சொன்னாலும் அதுவும் இறைவனுடைய ஆணைதான் என்று கூறுகிறார். அது சாபத்தால வந்தாலும் அதுவும் இறைவனுடைய, எல்லாமே இறைவனுடைய ஆணைதான். அது அந்த கண்மமும் அது போல கண்மத்தின் ஊடாக கொண்டு உயிர் எடுக்கக்கூடிய பிறப்பும் அந்த ஆணையின் வழியிலேயே தான் இருக்கும். அது முதல்வனுடைய விதி என்று கூறுகிறார். அவ்வ யோனிதோறும் அவ்வவ உலகந்தோறும் செவிதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா சீவன் சேரா இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயலானால் செய்த எவ்வருவும் தம் கண்மான் மாற்றுவன் இறைவன் தானே. சொல்லும்போது முன்னமே செய்த சிந்தனை தான். இத்தனை பிறப்புகளிலும் இத்தனை உலகங்கள்ல வெவ்வேறு பிறவிகள் எடுத்தாலும் இந்த உயிர் தான் செய்த கண்மத்தை எப்பவும் அறியாது. கண்மமும் அந்த உயிரை சென்று தானாக சேராது. இவர்தான் அந்த கண்மத்தை பண்ணார், நம்ம கிட்ட போனோம் அப்படின்னு இந்த கண்மமும் போகாது. ஏன்னா கண்மம் வந்து ஒரு சட்டப்பொருள். உயிர் வந்து அறிவு பொருளாக இருந்தாலும் தான் செய்த கண்மத்தை அறிந்து அதனை அடையக்கூடிய ஆற்றல் அந்த உயிருக்கு கிடையாது. எனவே இதை இப்போ பாரிசீட அளவையா வச்சுக்கணும். அப்போ யார் வினைய கூட்டுவா? பாரிசீட அளவை என்ன, ரெண்டு பொருள் இல்லைன்னு நம்ம நிறுவிட்டோம் அப்படின்னா மூணாவது பொருளை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் மாம்பழம் இருக்கு, ரெண்டு பேர் சுகர் கம்ப்ளீட் அங்கே சாப்பிட மாட்டாங்க, இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படின்னா கார் யார் சாப்பிட்ருப்பானா அவர் தான். ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, ரெண்டு பேர் எடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டோம், மூணாவது ஒரு ஆள் இருக்குன்னா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்ல, அவர் தான். அப்போ பதி பசு பாசத்தில் பாசமாகி இந்த கண்மம் தானாக போய் சேராது. பசுவாகிய ஆன்மா அதுவும் தானாக சிந்து கண்மத்தை அடையக்கூடிய ஆற்றல் அதுக்கும் கிடையாது. அப்போ யாருக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு? மீதி பாரிசேட அளவையின்படி பதிக்குத்தான் உண்டு. இறைவன் தான் அவற்றையெல்லாம் சேர்த்து கூட்டுவான் என்று கூறுகிறது. 136 பாடல்கள் வரை நம்ம சிந்தனை செய்திருக்கிறோம். இத்தோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருவுருளால் நம்ம இந்த வகுப்பை நம்ம தொடர்வோம். திருச்சிற்றம்பலம் ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதார் வந்தமடிவும் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தேர்ந்த ஞானோதயம் வந்து குருடுமே இருவினையே தாமவே மும்மலை நீங்கிவே இது சிவம் கருவுருமாறி உண்மைதி என்று காட்டவல்ல குருவரண்ணி என்று வேதரியனு கவலயத்தில் திருவெண்ணை மெய் கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே வான்மகிழ் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர சிச்சபேசாம் சிவசிதம்பரம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.